ஓம் சிவாய நம சைவம் .org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மருந்தவை மந்திரம் மறுமை நன்னேறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சோறி தர துன்று பைம்பூன் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி ஊரை செல்வர் தாமே செல்வர்தாமே. பரஞான கடல் படிந்து காளி மலை பொருந்தி அமன் பதகர் என்னும் இரவானது ஒழிய மின்னி புத்தர் சிரத்து இடி வீழ்த்தி இலகும் சைவ வரமான பயிர் தழைப்ப மங்கையர்க்கு அரசி மயில் மகிழ்ச்சி கூற திறமான பதிகை மழை பொழி முகிலாம் கவுனியனை சிந்தை செய்வாம். திருச்சிட்டம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் நெஞ்சார பணிந்து போற்றி பலராவாயராகிய ஞானசம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் மனமொழி இமைகளால் வெளுத்தி கொண்டு மிக அருமையான முறையிலே அனைவரையும் ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கும் சைவ நெறியிலே ஒழுக வேண்டும் என்ற உணர்வினை தந்து கொண்டிருக்கும் சைவம் .org அன்பர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாம் இன்றைய சிந்தனையிலே திருவருட்பயனில் உயிர் விளக்கம் என்ற உயிர் விளக்கம் அப்படிங்கிறது உயிரது விளக்கம் அப்படின்னு விரியும். இங்கே உயிர்ங்கிறது ஆன்ம சுத்தி சிவ தரிசனமும் பெற்ற ஆன்மாவை குறிக்கின்றது. சாமானியமான உயிரை குறிக்கல. ஆன்ம அதாவது தசாங்கம் தசகாரியங்கள்ல ஆன்ம சுத்தியும் சிவ தரிசனமும் பெற்ற ஆன்மாவை குறிக்கின்றது. உயிர் நமக்கு என்னதுன்னு பார்த்துட்டோம். விளக்கம் அப்படின்னா மலப்பிணிப்பினால் உளதாகிய மலப்பிணிப்பினால் உண்டாகிய அறியாமையிலிருந்து நீங்கி அருள் ஒளியோடு விளங்கி நிற்றல், அதுதான் விளக்கம் அப்படிங்கிறது. மலப்பிணிப்பினால என்ன இருக்கு? இருள், அது அறியாமை. அதிலிருந்து நீங்கி அருள்ங்கிற ஒளியோட விளங்கி நிற்றல். அப்போ உயிர் விளக்கம் அப்படின்னா ஆன்ம சுத்தியையும் சிவ தரிசனத்தையும் அடைந்த உயிர் அருள் ஒளியோடு விளங்கி அருளில் அடங்கி யான் எனது என்னும் செருக்கு அறுதல், அதுதான் உயிர் விளக்கம். உயிர் உயிர்னு சொன்னவுடனே நம்ம சாமானியமாக எல்லா ஆன்மாவையும் இந்த இடத்துல வச்சு நாம் நினைக்கக்கூடாது. நமது மெய்கண்ட தேவன் நாயனார் சிவஞான போதம் 10 சூத்திரத்தில் மிக அழகாக நிராதார சிவயோக நிலையை பற்றி நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். மலப்பிணிப்பு நீங்கி அறிவு விளக்கம் பெறுதல். ஒவ்வொரு மாந்தருக்கும் அவங்கவுங்க பக்குவத்துக்கு தக்கவாறு வெவ்வேறா தான் இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது. சரி, அதனால தான் இதை வந்து உயிரவை விளக்கம் அப்படின்னு சொல்லாம ஒரு மேல உயிர் விளக்கம் சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு உயிரோட பக்குவமும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால உயிர் விளக்கம் அப்படின்னு சொல்லிக்கணும். முதல்ல சொல்லும்போது உயிரவை நிலைன்னு பார்த்தோம், ஆனால் இப்போ வந்து உயிர் விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அந்த வகையிலே இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த இறைவனோட சிவயோகத்தில் ஒன்றி நிற்கும்போது தங்கள் உள்ளத்திலிருந்து அவரை விட்டு பிரியாது இருப்பாங்க, ஒன்றி நிற்பாங்க, அந்த உணர்வு அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி பிரியாது இருக்கக்கூடியவர்கள் இறைவன் வந்து சிவயோக இன்பம் அளித்தலை இல்லையா அவங்க உணர்வாங்க, அவங்களுக்கு யான் எனதுங்கிற செருக்கு இருக்காது. எப்போதும் இறைவனையே நினைந்து கொண்டிருப்பார்கள். மணிவாசக பெருந்தகை சொல்லுகிறார் அல்லவா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று. அது எப்படி அந்த உணர்வு இருக்குன்னா, இவர் அப்படி ஒற்றித்து நிற்றதால் தான் அந்த உணர்வு அவருக்கு வருகிறது. சரி, அப்படி நினைந்து கொண்டிருக்கும் போது செய்கின்ற பணி எல்லாமே இறைவன் பணியாக செய்தல். அப்படி செய்யும் போது அருள்வயப்பட்ட நிலையிலேயே இருப்பாங்க. அந்த தங்களுடைய சிந்தையில எல்லா உயிரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். யாருக்கும் தீங்கு நினைக்க தோணாது, எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும். சரி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்று அறியேன் பராபரமேன் தாய்மான சுவாமிகள் சொல்றாங்கல்ல அந்த நிலை. அப்படி யாரெல்லாம் நினைந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பிறவி துன்பம் இருக்காது. அப்படி பிறவி துன்பமே இல்லாமல் இருக்கும்போது இறைவனோடு அத்துவிதமாக சேர்ந்து அவர் செய்கின்ற முத்தொழிலை உணர முடியும். இந்த கருத்துக்களைத்தான் இந்த உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்திலே நமது உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு மிக அழகாக இரண்டு பாடல்களில் நமக்கு விளக்கத்தை தந்திருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான் என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக திருப்பிரம்மபுரம், அவர் அதிகமாக பாடியதே பிரம்மபுரம் தலத்துக்கு தான். சீகாமரப்பன் எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும், தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும், தளல் ஏந்தும் கையானும், கம்பமாகரி உரித்த காபாலி கரை கண்டன் வம்புலாம் பொழில் பிரம்மபுரத்துறையும் வானவனே என்பது பாடல். மிக அழகாக சொல்லுகின்றார், தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும், யாரு அகப்பற்று புறப்பற்றெல்லாம் விட்டுட்டு தான் வந்து அடிமை அப்படிங்கிற ஒரு உணர்வோட இறைப்பற்று உண்மையான பற்று பற்றோட இறைவனை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர் பிரானாக இருக்கின்றார். சரி, அடுத்து தன்னை புகழாக எவர் அடைந்தாரோ அவர்களுக்கு ஆண்டவனாக அவர் இருக்கின்றார் அப்படிங்கிறதும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும்னு சொல்லியாச்சு. அந்த முறையில் அடியார்களாகிய எங்களோட தலைவன் அவனை ஆண்டவனாய் கொண்ட எனக்கு பேரின்பம் தரும் பொருளாக இருக்கிற அமுதம்னா என்னது, அதை விட மேலான ஒரு பொருள் இல்லைன்னு நம்ம நினைப்போம். நமக்கு எது அமுதம், இறைவன் வழங்குகின்ற பேரின்பம், முக்தி வீடு வேறு தான், சிவப்பேறு தான், சிவகதி தான், அதை நமக்கு தருகின்றவர். அதை தருவதால் அவருக்கு நமக்கு அவர் அமுதம் போன்றவர் என்று மிக எவ்வளவு ஒரு அனுபவத்தோடு இந்த பாடலை அவர் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று பார்க்கும்போது மெய்சில் இருக்கின்றது. சரி, அடுத்து தளலேந்து கையானும், தீயை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்து கம்பமாகரி உரித்த காபாலி, அதாவது மனிதர்களை எல்லாம் நடுங்க செய்யக்கூடிய தோற்றத்தில் பெரிய ஒரு யானையை அவர் என்ன சிறர் உரிச்சு அதை போர்வையா தன் மேல போர்த்தியிருக்காருன்னு பார்த்தோம். இந்த போர்வையை வந்து ஆதி காலத்துல வந்து அரசர்கள்லாம் மரண தண்டனைக்காக வச்சிருப்பாங்களாம். யாருக்காவது மரண தண்டனை தோலை யானை தோலை போத்தனா அவங்களுக்கு உயிர் போயிடும் அப்படிங்கிறது. அதான் நம்ம சுவாமி அவருடைய பராக்கிரமம், அதை போர்த்தி கொண்டு அவர் மிகவும் அருமையாக நமக்கு காட்சி தருகின்றார். அடுத்து கரைக்கண்டன், எல்லோரும் அஞ்சி போய் ஓடுனாங்க அந்த அமுதத்தை நினைச்சு. பார்க்கடலை கடைய நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிறதுக்கு தகுந்தாற் போல நஞ்சு வேற, ரெண்டு நஞ்சு வேற, அதோட வேகம் தாங்காம எல்லாரும் ஓட, அப்புறம் சுவாமிகிட்ட சொல்ல, அதை ரொம்ப அழகாக தன்னுடைய கண்டத்திலே எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், உயிர்களை தான் நல்வழிப்படுத்தி பேண வேண்டும், அதர்களுக்கு ஒரு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக தனது கண்டத்திலே அடக்கியவர். சரி, அது ஆழகால விஷயத்தை இங்கே உண்டு இங்கே கண்டத்திலே நிறுத்தியது. அடுத்து என்ன சொல்லியாச்சு, கரைக்கண்டன், கரைக்கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்தன அழகா சுந்தரமுத்து சுவாமிகளும் பாடுவாங்க. அந்த நீலகண்டத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அவர் நம்ம மேல எவ்வளவு கருணையோடமும் இரக்கத்தோடையும் இருக்காருங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும். அந்த பாடல்களை பாடும் போதும் மானசீகமா பாவனையிலேயே இதை நினைக்கணும் நம்ம. அடுத்து வம்புலாம் பொழில் பிரம்மபுரத்து உறையும் வானவன் என்று சொல்லியாச்சு. இந்த இடத்துல வம்புங்கிறது மனம், மனம் பொருந்திய சோலைகளால் சூழப்பட்ட சீகாழியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்லியாச்சு. எல்லா ஆன்மாக்களுக்கும் அவர் தலைவர் தான். ஆனா அது பொதுவாக கூறப்படும். ஆனா இங்க இந்த என்ன சொல்லியாச்சு, தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானம்னு சொன்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவாக கூறப்பட்ட ஆண்டான் அடிமை தொடர்பு உண்மையை முதல்ல சொல்றார். அப்படிப்பட்டவர் எனக்கு அமுதம் ஆவான் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்த பெருமான் வந்து இந்த உண்மையை வந்து தனக்கு பொருத்தி காட்டுறார். அடியார்களாகிய எங்களுடைய எம்பிரான், எங்களுடைய தலைவன், எல்லா அடியார்களுக்கும் சிவபெருமான் தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத எம்பிரான் அப்படின்னு பன்மையில சொல்லிட்டு தாம் அருந்தக்கூடிய பேரின்பம் இவர் அனுபவிக்கக்கூடியது தனிமையா இருக்கு, அதனால எனக்கு அப்படின்னு ஒருமையில சொல்றாரு, எனக்கு அமுதம் ஆவான் அப்படின்னு அழகா சொல்றாரு. அமுதம் எப்படி இருக்கும், உண்பதற்கு மிக இனிமையாக இருக்கும், உண்டவங்களை இறப்புல இருந்து நீக்கும் இல்லையா, அதனால அது இன்பப் பொருள் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் யாரு இன்பப் பொருள். நமக்கு தெரிந்த ஒரு பொருளை வைத்து இந்த இடத்துல சிவபெருமானை நமக்கு உருவகப்படுத்தி காட்டுகின்றார் அமுதம் போன்றவன் என்று. சரி, மிக அழகாக அந்த கருத்தினை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு கையிலே தழல் வைத்திருப்பது அவர் அழித்தல் தொழிலை செய்வதை நமக்கு உணர்த்துகிறது. அவர் எதை அழிக்கிறார் என்றால் அடியார்களுடைய மாயாமலத்தை அழிக்கின்றார். அழிக்கின்றார் நம்மளை அழிக்கிறாருன்னு நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடியது. ஆன்மாவிடம் அதாவது அடியார்களுக்கு இருக்கக்கூடிய மாயாமலத்தை அவர் அழிக்கின்றார். அந்த இதை மனசுல நல்ல தெளிவா பதிவா வச்சுக்கிடணும். அடுத்து யானை வடிவாய் நின்ற அசுரர்களை, அந்த அடியார்களை வருத்தின கயாசுரன், அடியார்களை வருத்தின யானை வடிவில் இருந்த கயாசுரனை கொன்று அவன் தோலை உரித்தார் அப்படின்னு சொல்றது. இது ஆணவ மலத்தை கெடுக்கின்றார். அதை உரிச்சது வந்து எதுக்கு சமம்னா அடியார்கள்ட்ட இருக்க ஆணவ மலத்தை வலிமை குன்ற செய்கின்றார். சரி, காபாலி இல்லையா. சரி, அடுத்து பிரம்மனுடைய தலையை கையில் வைத்திருப்பவர், அவனுடைய கபாலத்தை கையில் வைத்திருப்பவர் கரைக்கண்டன். இதுதான் அடியார்களுடைய கன்மமலம், வினையை கெடுத்து அவர்களுக்கு அருள் செய்தல். இப்ப இந்த ஒரு பாடல்ல அவர் நமக்கு மூணும் சொல்லிட்டார், ஆணவம் கன்மம் மாயை மூன்றையும் நீக்கக்கூடியவர் சிவபெருமான்கிற ஒரு அருமையான சித்தாந்த கருத்தை என்ன அழகா இந்த பாடல்ல நமக்கு அவர் தந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, வானவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மேலானவன், பரம்பொருள், ஞானாகாசம். இந்த வானத்தை நினைக்க கூடாது, ஞானாகாசம், ஞானாகாசமாக இருப்பவர் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஆக இதுல மிக அழகாக சிவபெருமானுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஆண்டான் அடிமை தொடர்பு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த அத்துவிதம் அப்படிங்கிறது சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த உண்மையை யார் உணர்ந்து இதுல ஒழுகுகின்றார்களோ அவர்களுக்கு அவர் கண்டிப்பாக பேரின்பம் தருகிறார் என்பது சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பேரின்பம் கிடைத்தால் உயிர் விளக்கம் பெறுகிறது என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அருமையான இந்த கருத்தினை சிந்தித்து அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு இதோட இந்த சொற்றொடர்களெல்லாம் கேட்கும் போதே தொடர்ச்சியாக உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் அங்கே வந்து எனக்கு அருள் செய்வார்னு சொல்ற பாடலும், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை என்ற இவருடைய மற்றொரு பாடலையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்ளலாம். எப்போதும் நமக்கு அருள் செய்யணும், எங்கனாலும் அருள் செய்யணும், இன்பம் தரணும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. துன்பத்துக்கு காரணம் நாம தானே தவிர, நாம செய்த வினைதானே தவிர அவர் கிடையாது. அதை நாம் தெளிவாக மனதில் இருத்தி கொண்டோமானால் இறைவனை நிச்சயமாக இறை நிந்தை செய்ய மாட்டோம். அது பயங்கரமான பாவம். சிவநிந்தை அப்படிங்கிறது பரிகாரமே இல்லாத ஒரு பாவம். சரி, அதற்கு அடுத்தபடியாக மற்றும் ஒரு பாடலை இதற்கு நாம் மேற்கோளாக பார்க்கலாம். நிலனோடு வானும் நீரோடு தீயும் வாயுவும் ஆகி ஓர் ஐந்து புலனோடு வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் வெண்பொடி பூசி நலனோடு தீங்கும் தான் அலதன்றி நன்கெழு சிந்தையராகி மலனோடு மாசும் மில்லவர் வாழும் மல்கு பெருந்துரை யாரே என்பது பாடல். இதுல பஞ்சபூதங்களை முதல்ல சொல்லியாச்சு, நிலம் வான் நீர் தீ காற்று, அஞ்சு பூதங்களையும் சொல்லியாச்சு. நம்ம அதோட சேர்ந்து இந்த கதிரோன் திங்கள் உயிர், அதாவது ஆன்மாவும் சூரிய சந்திரனும் சேர்த்துக்கணும். எட்டு பொருட்களின் வடிவாகி என்ன பண்றாரா, ஓர் ஐந்து புலனோடு வென்று, மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஞானேந்திரியங்களையும் தன்மாத்திரைகள், கண்மேந்திரியங்கள், அந்தகரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்தே இதில் புரிஞ்சுக்கிட வேண்டிதான். அந்த இது எல்லாமே உலக விஷயத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி போக விடாதபடி அவற்றை அடக்கி வெல்வது தான் ஐம்புலனை வெல்தல் அப்படிங்கிறது. அடுத்து பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் இல்லையா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொய்களையும் நீங்கிய அறவாளர்கள். புண்ணியம் அப்படின்னாலே அறம், அதனால அறவாளர்கள் புண்ணியர்கள். வெண்பொடி பூசி வெண்மையான திருநீற்றை தரித்து தான் அல்லது நலனோடு தீங்கும் இன்றி சிவபெருமானுடைய அருட்தன்மையால் அல்லாமல் உலகத்தில் நன்மை தீமை இல்லாதவராகி, நமக்கு வரக்கூடிய நன்மை தீமை எல்லாம் யார் நமக்கு ஊட்டுகிறார் என்றார் சிவபெருமான். அவர் நமக்கு நல்லதே தான் செய்யணும்னு நினைக்காரு, புரியாமல் நாம் செய்கின்ற தவறால் நமக்கு அது பாவமாகி அந்த தீவினைகள் முக்கரணங்களாலும் செய்கிறோம், மனம் வாக்கு காயம்னு அது பாவமாகி அது துன்பத்தை தருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நன்கெழு சிந்தையராகின்னு சொல்லும்போது நன்மையே உயிர்களுக்கு செய்யணுங்கிற உள்ளத்தை உடையவராகி, மலனோடும் மாசும் இல்லாதவன் சொல்லும்போது ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலங்களும் அவைகளால் வரக்கூடிய குற்றமும் நீங்கிய அடியார்கள், அவர்கள் வசிக்கக்கூடிய பேணு பெருந்துறைங்கிற தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கின்றார், அவரை எல்லோரும் அடைந்து வழிபடுங்கள் என்று நமக்கு மிக அழகாக வழிகாட்டுகின்றார். சரி, இறைவனுடைய அட்டமூர்த்தி வடிவம் கூறப்பட்டது. அதில் சொல்லிட்டு சிவபெருமான் வந்து உயிரினது இந்திரியங்கள் அந்தகரணங்கள் முதலியவற்றோடு பொதுவாக சேர்ந்திருப்பார், ஆனால் அவைகளை விட்டு நீங்கின தன்வயம் உள்ளவர். அதுக்காக அவர் இங்கே தான் இருக்கணும் இல்லை, அவர் தன்வயம் உடமைங்கிறது அவருடைய எண்குணத்தில் ஒன்று, கலந்தும் இருப்பார் கடந்தும் இருப்பார் அப்படி, அதனால தான் அவர் கடவுள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் தான் மீண்டும், அதாவது பொய்மைங்கிறத மாயா தத்துவங்களால் ஆகிய அந்த உலகம், இந்த இதுக்கு உரிய தன்மையில இருந்து நீங்கியவர் சிவபெருமான். நம்மை மாதிரி இந்த நமக்கு உடம்பும் மாயை தான், இந்த உலகமும் மாயை தான், இதிலே நம்ம இருக்கோம், அவர் இப்படி கிடையாது அப்படிங்கிறது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது அவருக்கு வந்து நமக்கு வந்து மலத்தால் வந்து அசத்துத்தன்மை வருது, ஆணு பெண்ணு நன்மை தீமை வெம்மை தன்மை இரவு பகல் இருள் ஒளி, அதாவது துவந்துவங்கள்னு சொல்லுவாங்க, இரண்டு கூற்றுக்கள் இரு கூற்று தன்மைகள் நம்மகிட்ட இருக்கும். இது எல்லாமே உலகில் இருக்கக்கூடிய பொய்மைகள். ஆனால் அவர் வந்து அருள்மயமான அறவடி உடையவர், அதனால அவருக்கு இதெல்லாம் கிடையாது. என்புள்ளுருக்கி அருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்தனு மாணிக்க வாசக சுவாமியின் திருவாசகத்தில் இதைத்தான் சொல்லுவாங்க. சரி, அப்புறம் வெண்பொடி பூசி வெந்நீர் அணிந்த அடியாருடைய புற தூய்மையோடு அக தூய்மையை குறிக்குது. ஏன்னா வெந்நீர் எதுக்கு அணிகிறோன்னா அது தூய்மை சுத்தமதாவது நீர் இல்லை, ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்றது. சரி, அதாவது அகத்தூய்மை புறத்தூய்மை, புறத்தை அணியறதுனால புறத்தை மட்டும் தூய்மைன்னு நினைக்கக்கூடாது, உடம்புக்கும் பஸ்ம ஸ்நானமாக அது ஆயிடுது, அதே சமயம் ஆன்மாவையும் அது தூய்மைப்படுத்துகிறது. நீரில்லா நெற்றி பால் என்று அதற்காகத்தான் சொல்லுகின்றார்கள். ஆக மிக அழகாக அந்த திருநீற்றோட சிறப்புக்குன்னே 12 திருமுறையில் இவர் தான் தனியாக ஒரு பதிகமே நமக்கு பாடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முக்தி தருவது நீருனே சொல்லியாச்சு, நமக்கு முக்தியவே அந்த திருநீர் அழிக்கின்றது என்று அதோட சிறப்பை வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். சரி, ஆக அழகாக தான் அப்படிங்கிறது சிவபெருமானேன்னு பார்த்தோம், அவர் தான் அவர் இல்லாமல் நமக்கு வேற எதுவும் நடக்காது, அவரின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதையும் சொல்லிட்டு நமக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, அவர் வந்து புண்ணியராக இருக்கின்றார். அடுத்து என்ன செய்ய சொல்லப்பட்டாச்சு, 3வது அடியில் அடியார்களுக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. நன்கெழு சிந்தையர் உலகத்தோட துவந்த அந்த இருத்திறன் அதிலிருந்து நீங்கி அருட்தன்மை நிறைந்திருக்கின்றவர்கள், அவர்களுடைய தூய சிந்தையில நலம் ஒன்று தான் எழும், தீமை எழாது. அப்போ நாம் வழிபடக்கூடிய சுவாமி எப்படி இருக்கின்றார், நலம் மட்டும்தான் அவருக்கு, தீமை கிடையாது. நன்றுடையானை தீயது இல்லாதானேன்னு இவரே மற்றொரு பாடலில் சொல்கிறார். அதே மாதிரி தான் யார் இவரோ வழிபட்டு இந்த சிவமாம் தன்மையில் இருக்காங்களோ அவங்களுக்கும் நலம் மட்டும்தான் தோணும், தீமையே தோணாது. இன்றும் அப்படி வாழ்பவர்களை நாம் பார்க்கத்தான் முடிகிறது, அதற்கு நாம் நிறைய முயற்சி பண்ணணும். சரி, அப்போ யார் அவரை நல்ல ஒன்றிருந்து வழிபடுகிறார்களோ அவங்க தன்னுக்கும் தன்னடியவர்னு போற்றப்படுறாங்க. திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவெண்காட்டு தலத்தில் இந்த சொற்றொடரை நமக்கு சொல்லியிருக்காரு. சரி, அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் அனுகிரகம் செய்வதை நமக்கு இந்த பாடல்ல சொல்லி, அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மலனோடு மாசும் இல்லாது இல்லையா, ஆணவம் கண்மமாய எல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த உயிர் எப்படி விளக்கம் பெறும் என்பதையும் மிக அழகான இந்த உயிர் விளக்கத்துக்குரிய பாடல்களை 3 வயதிலேயே ஞானம் பெற்று அவர் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இதனை தொடர்ந்து அடுத்து இன்புறு நிலை அதையும் பார்த்துடலாம். இன்பு இல்லையா, இந்த சொற்றொடரா 3 பிரிக்கணும். இன்பு, உறும், நிலை அப்படின்னு 3 பிரிக்கணும். இன்புனா இன்பம், அதாவது நம்ம இன்பம்னு சொல்றது இந்த உலகியல் இன்பமே கிடையாது, பேரின்பம் தான். திருமுறைகள்ல இன்பம்னு வந்தாலே பேரின்பம் தான், அதனால பேரின்பம். உறுதல்னா அடைதல், நிலை அப்படின்னா அதுலேயே ஒரே நிலையா இருக்கணும் அந்த தன்மை, அதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ இதுக்கு முந்தின சூத்திரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, அருள் ஒளியில அடங்கி யான் எனதுங்கிற செருக்கு இல்லாமல் இருக்கும், அதனால அழகா தூய்மையாக இருக்கும் அந்த ஆன்மான்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க இறைவனோடு 2.5 கலந்து அவர் திருவடி நிறைவில் அடங்கி பேரின்பம் அடையக்கூடிய இயல்பு தான் இன்புறும் நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பேரின்பம் வந்து ஆன்ம லாபம், சிவப்பேறு, திருவடி பேறு, நேயத்து அழுந்தல் அப்படின்னு சித்தாந்த நூல்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிவஞான போதம் 11 சூத்திரத்தில் அயரா அன்பின் அறன்கழல் செல்லுமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ நல்ல பக்குவமானவர்கள் நிஷ்டை உணர்வினால உலக வாழ்வில் பெரும் பயனாக முடிவில் அடையக்கூடிய சிவபோகம், அதை நமக்கு இது மிக அழகாக அந்த இன்புறு நிலை என்பது நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதில் மிக அழகாக நமக்கு அவர் உணர்த்திய ஒரு உணர்வை ஞான சம்பந்த பெருமான் ஒரு பாடலிலே நமக்கு காட்டுகின்றார். அதாவது, அறிவிலாத வன் சமணர்கள் சாக்கியர் தவம் புரிந்து அவம் செய்வார் நெறியலாதன கூறுவர் மற்றவை தேரன்மின் மாறா நீர் மறியுலாம் திரை காவிரி வலஞ்சுழி மருவிய பெருமானை பிரிவிலாதவர் பெருகதி பேசிடில் அளவரு கொண்ணாதே என்று சொல்லுகின்றார். அறிவு இல்லாத வன் சமணர் சாக்கியர், கடவுளை பற்றிய அறிவில்லாதவர்கள், அவங்க மக்கள் அவங்களுக்கு அறிவில்லாம் இருக்கு. இதில் அறிவில்லாதன்னா இறை உணர்வே கிடையாது, அதனால கடவுளை பற்றிய அறிவில்லாத கொடிய சமணர்களும், வன் அப்படின்னா கொடுமையான, சாக்கியர்னா பௌத்தர்கள், தவம் புரிந்து அவம் செய்வார், தவம் நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க பண்றது பிறகு அவன் தான். சரி, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, நெறி அலாதன குருவார்னா அவங்க வந்து மக்களை ஈர்க்கும் விதத்துல நெறி அல்லாத விஷயங்களை எல்லாம் நல்லா சொல்றாங்க. அந்த நல்ல நெறிக்கு உரிய நல்ல நெறின்னா என்ன, முக்தி நெறி தான். சைவத்தின் மேல் சமயம் வேற இல்லைன்னு சொல்றோம், இதுலயே எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு நமக்கு சித்தாந்தம் அழகா எடுத்து சொல்லியிருக்கு. அதுல சித்தாந்த சைவம் சொல்வது போல அதைத்தான் நம்ம பின்பற்றினாதான் நமக்கு அந்த முக்தி, மீண்டும் வாராத ஒரு வழி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அதனால இவங்க தவம்னு சொல்லிட்டு வீண் செயல்கள் தான் செய்யறாங்க, அது மட்டும் இல்ல நல்ல நெறிக்கு அல்லாத தீய செயல்களை செய்யும்படி நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அதனால மற்ற அவை தேரன்மின், அவங்க சொல்லெல்லாம் கேட்டு நீங்க நடக்காதீங்கன்னு நமக்கு ஒரு குருநாதராக தெளிவாக அறிவுறுத்துகின்றார். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் இல்லையா, அதனால அந்த குரு வார்த்தையை நம்ம எப்போதும் மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு, எல்லார் பின்னாலையும் நம்ம போகக்கூடாது. நமக்கு இருக்கிறது ஒன்னு சைவம், இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு அழகா திருமூல தேவநாயனார் சொல்லியிருக்கார். சைவ எல்லப்ப நாவலரும், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் கிடையாது அப்படின்னு தெளிவா அறிவுறுத்தி இருக்கிறார். அதனால நம்ம இதிலே நின்றாலே போதும், இன்று புதிது புதிதாக உருவாகும் அமைப்புகளின் பின் செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சரி, அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அவங்க சொல்ற சொற்களை எல்லாம் கேட்காதீங்க, அதை உண்மைன்னு நினைக்காதீங்க. சரி, அடுத்து என்ன சொல்றாரு, மறியுலாம் திரு இல்லையா, அதாவது மடங்கி வருகின்ற அலைகளை உடைய காவிரி ஆற்றின் வலஞ்சொலியில இருக்க பெருமானை, அதுல மாறாத வற்றாத நீர் இருக்கு காவிரிக்கு, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னு பேர் அதுக்கு, அதனால அதுல வல்லஞ்சொலிங்கிற தலத்துல கோயில் கொண்டு இருக்கக்கூடிய பெருமானை பிரிவிலாதார், தங்கள் மனசுல நினைப்பும் மறப்பும் அற்ற நிலையில எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பிரியாது வணங்குவன், வணங்குவன் எப்பொழுதும். அப்புறம் சுவாமி சொன்னதை மனசுல எடுத்துக்கிடணும், பிரியாது வணங்கணும், வணங்குவன் எப்பொழுதும். அது சேர்த்தே தான் வரும் அந்த பாட்டில், பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அப்படி யார், அதான் இப்போதான் நான் நினைச்சேன், இப்போதான் நான் அவரை தியானம் பண்ணேன், இப்போ நான் ஜபம் பண்ணேன், இப்போ நான் பூஜை பண்ணேன், இப்போ நான் திருக்கோயில் தரிசனம் பண்ணேன், அப்புறம் அப்படி மறந்துடுதோம். அப்படி இருக்கக்கூடாது, நினைப்பு மறப்புன்னே இல்லாமல் எப்போதும் அவரையே நினைச்சிட்டு இருக்கணும். கரைக்கலமையார் அதனால தான் என்ன வரம் வேணும்னு சுவாமி கேட்கும்போது பிறவாமை வேண்டும்னு முதல்ல கேட்குறாங்க. அப்புறம் ஒரு ஐயம் வருது, அதை நாம் முடிவு பண்ணக்கூடாது, நமக்கு எவ்வளவு வினைகள் மிச்சம் இருக்குன்னு தெரியாதனால மீண்டும் பிறப்புண்டேல் உண்மை என்றும் மறவாமை வேண்டும்னு கேட்குறாங்க. நம்ம அப்பர் சுவாமி இன்னும் ஒரு படி மேலே போய் அடுத்த பிறவி மனுஷ பிறவியாக இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாத, அதனால் புழுவாய் பிறக்கினும் ஒரு உண்மை கொடுக்குறார், புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் கேட்குறாரு. எவ்வளோ உயர்ந்த வரங்கள் அவங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதனால மறக்கவே கூடாது இறைவனை, எக்காலத்திலையும் மறக்கவே கூடாது. மறந்தா அந்த ஆன்மா உய்யவே முடியாது. ஆன்மாவுக்கு உய்வு வேணும்னா இறை சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும், இறை நாம மனசுல கணிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் நம்மளை வந்து உய்விக்கும். என்ன செஞ்சா நம்ம அவரை மறக்காம இருப்போம்னு நினைச்சுக்கணும், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் வேலை செஞ்சாலும் அவரை மறக்காமலே வேலை செய்யும். அவர் எப்படி நமக்குள்ள இருந்தாலும் தன்மயத்தனா இருக்காரோ அது மாதிரி நாம வேலை செஞ்சாலும் அவர் வசத்திலே இருக்கும், அதை நம்ம பின்பற்றணும். இப்படி இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் அசை போட்டுக்கொண்டே வீட்டில் சமையல் செய்யலாம். கை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்பப்போ இறை நாமத்தை நீங்கள் அசை போட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, அப்படி யார் இறைவனோடு அத்துவிதமாக கலந்து கொண்டு இருக்காங்களோ அவங்க அடையக்கூடிய பயன் பெருகதி அப்படின்னா, அவங்க அடையக்கூடிய பயன் என்னதுன்னு அதை சொல்லப்போனால் அதை என்ன இவ்வளவுதான வரையறது அளவுலாம் சொல்ல முடியாது அதுக்குன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காருன்னு பாருங்கள்.